வாங்க வணக்கம். இது மல்டிட்ரிக்ஸ் ட்ரோஜினியஸ் சாப்டர் 3 எபிசோடு 1 வந்திருக்கிறோம். போன 2 சாப்டரையும் பார்த்துருப்பீங்க. இது வரைக்கும் 3 எபிசோட் போட்டிருக்கிறேன் 2 சாப்டரில். அது ரெண்டுத்தையும் மூணுத்தையும் பார்க்கலினா நீங்கள் போய்ட்டு முதல்ல செக் பண்ணுறேங்க. இதை பார்த்துட்டு கூட நீங்கள் செக் பண்ணுங்கள். நம்ம இந்த சாப்டரில் ராஜர் பென்ட்ரோஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். யார் அவருன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு கேட்டுறாதீங்க. அவருக்கு இந்த வருஷம் தான் நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குதுன்னு கேட்கலாம். அவருக்கு இப்போ வயசு 89. அவர் வந்து போன நூற்றாண்டில் பண்ணதுக்கு இப்போ தான் வந்து அவருக்கு நோபல் பிரைஸ் தந்துருக்கிறாங்க. சரி, இவரோட வாழ்க்கையில் கொஞ்சம் பின்னோக்கி நடந்து பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஃபேக்டோட வழக்கமாக ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிப்போம். என்னடா ஃபேக்ட்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருமே வந்து ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ்னால தான் ஆயிருக்கிறோம்னு உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த மாதிரி நடந்த ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஒரே ஏஜ் தாங்க. பிக் பேங் எப்போ நடந்ததோ அப்போ தான் இந்த ஆட்டம்ஸ் எல்லாமே உருவாச்சு. அப்படி பார்த்தா நம்ம எல்லாருக்குமே, நீங்கள் உங்கள் முன்னாடி இருக்கிற எல்லா பொருளுக்குமே ஒரே வயசு தாங்க. இப்போ பேர் மழைக்கும் ஒரே வயசு தான், அது மேலே இருக்கிற க்ளவுடுக்கும் ஒரே வயசு தான், இந்த மொத்த யூனிவர்ஸுக்கும் ஒரே வயசு தாங்க. கேட்கவே கொஞ்சம் வேடாக இருக்குல்ல, என்னடா அவன் இப்படிலாம் பேசணும்னு சொல்லிட்டு. பட்டு உண்மை தாங்க, எல்லாத்துக்கும் ஒரே வயசு தான் எல்லாருக்குமே. இந்த மாதிரி ஒரு ஃபேக்டர் இருக்குது, இவ்வளோ பெரிய யூனிவர்ஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம தெரிஞ்சது ஒரு ட்ராப்பு தான், தெரியாதது வெளில பெய்கிற மழை மாதிரி ஒரு பெரிய ஓஷனே இருக்குது. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் இந்த ஒரு மனிதனோட வாழ்நாள் பத்தாது கண்டிப்பாக. ஒரு 400 மனிதனோட வாழ்நாள் இருந்தால் கூட நம்மளால் பாதி பிரபஞ்சத்துக்கு மேலே தெரிஞ்சுக்க முடியாது. அதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்காமல் நம்ம பற்றி நம்ம தெரிஞ்சுக்கினாலே இந்த பிரபஞ்சத்தை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, ஃபேக்டர் கொஞ்சம் பெருசாக போயிடுச்சோ. சரி, ஆரம்பிச்சிடும். இவர் வந்து 8 August 1931 இங்கிலாண்டில் கோலஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் தான் பிறகுறாரு. இவரோட அப்பா வந்து ஒரு ஜெனடிஸ்ட் அண்டு சைக்காட்டிஸ்ட் லியோனல் பென்ட்ரோஸ். இவர் வந்து 1931 பிறந்துட்டார். அப்போ தான் வந்து ஹிட்லர் வந்து World War II பயங்கரமாக ரெடி ஆகியிருந்தார். அதே மாதிரி World War II நடந்தது. ஸோ பையனை காப்பாற்றுறதுக்காக பையனை கனடா அனுப்பிச்சு விட்டார் தெரிஞ்சவங்களோட. இவர் மட்டும் லண்டனில் வேலை செஞ்சுருந்தார் அவங்க அப்பா லியோனல் பென்ட்ரோஸ். போர் முடியுது, திருப்பி ஒரு இங்கிலாண்டுக்கே வராங்க. ஏன்னா 1945 போர் முடிஞ்சிடுது. சின்ன வயசுலாம் கனடாவில் கழிச்சுட்டு திருப்பி இங்கே வந்து மேக்ஸில் அவரோட இன்ட்ரெஸ்ட்டை காட்ட ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி பயங்கரமாக மேக்ஸும் படிச்சுட்டு ஹைஸ்கூல் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு 1955 காலேஜ் போயிட்டு அங்கே படிச்சுட்டு இருக்கும்போது தான் அவர் வந்து இஹெச் மூரேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து மேட்ரிக்ஸ் இன்வெஸ்ட் பற்றி சொல்லியிருப்பார். அதை வந்து ஜெனரலைஸ் பண்ணியிருப்பார் இஹெச் மூரே. அதை வந்து இவர் ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார் மேட்ரிக்ஸ் இன்வெஸ்ட்னு சொல்லிட்டு. 1955 ஒரு ஸ்டூடெண்ட் தான், அப்போ வரைக்கும் படிச்சுன்னு தான் இருந்தார். அவர் வந்து 1958 வந்து PhD வாங்குறாரு செயின்ட் ஜான்ஸ் காலேஜ் கேம்பிரிட்ஜில் இருக்குது இப்போ கூட. எதுக்கு வாங்கினார்னா, டென்சார் மெத்தட்ஸ் இன் அல்ஜிப்ரிக் ஜியோமெட்ரி. டென்சார் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறீங்கன்னா, டென்சார் ஒன்றும் கிடையாதுங்க, அது ஒரு ரிலேஷன்ஷிப். என்னென்னா அல்ஜிப்ரிக் ஆப்ஜெக்ட்ஸ், அல்ஜிப்ரிக் ஆப்ஜெக்ட்ஸ்னால் நம்ம பார்க்குற இந்த நம்பர்ஸ் தான் கிட்டத்தட்ட. எதெல்லாமே அல்ஜிப்ராவெல்லாம் நம்மளால் சால்வ் பண்ண முடியுமோ அதெல்லாமே அல்ஜிப்ரிக் ஆப்ஜெக்ட்ஸ் தான். அதில் எதில் இருக்குதுன்னா வெக்டார் ஸ்பேஸ். வெக்டார் ஸ்பேஸை நம்ம பார்க்குற IJK இந்த 3 ஆக்சிஸ், XYZ டு பி ப்ரிசைஸ், இந்த 3 ஆக்சிஸில் இருக்கிற அல்ஜிப்ரிக் ஆப்ஜெக்ட்ஸோட ரிலேஷனை தான் அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். டென்சார் மேத்தமெட்டிக்ஸ் உண்மையிலே வந்து நம்ம கண்டிப்பாக ஜென்ரல் ரிலேட்டிவிட்டிலாம் பற்றி பேசும்போது டென்சார் மேத்தமெட்டிக்ஸ் அங்கங்கே அடி வாங்கும். பல யூனிவர்சிட்டியில் ரிசர்ச்சராக வேலை செய்கிறாரு, பல யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராகவும் வேலை செய்கிறாரு. அதுக்கப்புறமா என்ன ஆகுது, பிரின்ஸ்டனில் வேலை செய்கிறாரு இங்கே US வந்து. அப்புறமா திருப்பி வந்து லண்டன் யூனிவர்சிட்டிக்கே போயிட்டுறாரு. அதே மாதிரி ஒரு காலேஜ் பெர்க் காலேஜ்னு சொல்லிட்டு ஒரு காலேஜில் ரீடராக வந்து ஒரு மெம்பர்ஷிப் வாங்குறாரு. வாங்கிட்டு அங்கே போய்ட்டு படிச்சுட்டு இருக்கும்போது தான் டென்னிஸ் கியாமான்னு சொல்லிட்டு ஒரு சயின்டிஸ்ட்டை பார்க்குறாரு. இது வரைக்கும் நம்ம ராஜர் பென்ட்ரோஸ் வந்து பியூர் மேத்தமெட்டிஷியனாக இருந்தார். இந்த டென்னிஸ் கியாமாவை பார்த்ததுக்கப்புறமா தான் இவர் ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ் காஸ்மாலஜிக்குள்ளே இழுத்துன்னு வரப்படுறாரு. அந்த காலத்தில் தான் வந்து நம்ம எயின்ஸ்டைனோட தியரி ஆஃப் ஜென்ரல் ரிலேட்டிவிட்டியும் ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி தியரியும் பயங்கரமான ஒரு கான்ட்ரவர்சி உள்ள போய் மாட்டிக்கிச்சு. அது வந்து என்ன தான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஒரு எக்ஸாக்டான ஒரு ஆன்சரை நம்மளால் எடுக்க முடியல. இதை வச்சுக்கிட்டு நம்மளால் என்ன பண்ண முடியுன்ற மாதிரி அப்போ தான் வந்து ஆர்சின்பால் வீரன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியை சேர்ந்தவர். அவர் ஒரு பக்கம் ஒரு பயங்கரமான ஒரு தியரியை வந்து கிரியேட் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஆனால் அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக நம்ம பென்ட்ரோஸோட ஒரு பயங்கரமான ஒரு தியரியை வந்து கிரியேட் பண்ணியிருந்தார். அவர் அப்போ தான் ஒரு பேப்பர் ஒன்றை பப்ளிஷ் பண்ணார், கிராவிடேஷன் கொலாப்ஸ் அண்ட் ஸ்பேஸ் டைம் சிங்குலாரிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு. அதில் என்ன தெளிவாக இருந்ததுன்னா, ஒரு ஸ்டார் ஒன்று இருக்குது நம்ம பார்க்குறோம்ல, ஒரு ஸ்டாரோட மாஸ் எவ்வளோ இருக்குன்னா நம்ம சன்னோட மாஸை விட பல ஆயிரம் மடங்கு பெருசாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்டார் வந்து இறந்து போயிடுச்சுன்னா, ஐ மீன் ஒரு ஸ்டார் இறந்துடுச்சுன்னா அது ஒரு சிங்குலாரிட்டியாக மாறிடும்ன்றாங்க. ஒரு ஸ்பேஸ் டைமுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு ஒரு விஷயமா, ஒரு அந்த காலத்தில் வந்து அதுக்கு சரியான ஒரு பேர் வைக்க முடியல, அதை தான் நம்ம பிளாக் ஹோல்னு சொல்கிறோம். அந்த மாதிரி ஒரு சிங்குலாரிட்டி ஃபார்ம் ஆகும், அந்த மாதிரி ஒரு சிங்குலாரிட்டி ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அங்கே இருக்கிற எல்லா பொருளும் அதை நோக்கி இழுக்கப்படும், அதோடய புவியீர்ப்பு விசை அதிகமாகிடும்ன்றாங்க. ஆமாம், நம்ம ஐன்ஸ்டைனோட ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியில் ஒன்று சொல்லியிருப்பார், என்னென்னா ஸ்பேஸ் ஏன் டைமே நீங்கள் ஒரு துணியாக கன்சிடர் பண்ணீங்க, இழுத்து பிடிச்சி வச்சுருக்கிறாங்க அந்த துணியை, அந்த துணியில் நீங்கள் கனமான ஒரு பொருளை வச்சிங்கன்னா அந்த கனமான பொருள் உள்ளே போயிடும், அதில் நம்ம லைட்டான பொருள் விட்டோம்னா அந்த கனமான பொருளை நோக்கி அந்த லைட்டான பொருள் ஓட ஆரம்பிச்சிடும். இதுதான் ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியில் அவர் சொல்லியிருப்பார் ஸ்பேஸ் டைம்ஸ் பற்றி சொல்லும் போது. இதை வந்து பார்த்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு வேளை அந்த பிளாக் ஹோல் பற்றி நம்ம என்ன பேசலாம் சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் நம்ம டென்னிஸ் கியாமாவோட ஒரு ஒரிஜினலான ஒரு ஸ்டூடெண்ட், அவர் பேர் வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ், உங்களுக்கு தெரியும் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸோட சேர்ந்து இவர் வந்து ஹாக்கிங்ஸ் பென்ரோஸ் தீரம்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணுறாரு. அந்த தீரமுக்கு பேஸில் என்ன அமைஞ்சது, ராய் சௌத்ரி ஈக்குவேஷன். ராய் சௌத்ரி ஈக்குவேஷன், எஸ் அவர் ஒரு இந்தியன், அவரோட ஒரிஜினல் பேர் அமால் குமார் ராய் சௌத்ரி. அந்த ராய் சௌத்ரி ஈக்குவேஷனை அவரும் லியவ் லாவ்டவுன்னு சொல்லிட்டு ஒரு சோவியத் சயின்டிஸ்டும் சேர்ந்து தான் அந்த ராய் சௌத்ரி ஈக்குவேஷனை பப்ளிஷ் பண்ணாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த அளவுக்கு கிரெடிட் கிடைக்கல. இவங்களோட ராய் சௌத்ரி ஈக்குவேஷன் இல்லைன்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸுக்கும் ராஜர் பென்ட்ரோஸுக்கும் அந்த தீரம் வந்து கிடச்சிருக்காது. அந்த தீரம் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து பிளாக் ஹோல் பற்றின ஒரு கிளியரான ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடச்சிருக்க வாய்ப்பு இல்லை. அவருக்கும் நம்ம கிரெடிட்ஸ் கொடுத்துருக்கணும், நான் அமல்குமார் ராய் சௌத்ரிக்கு. இப்போ அவன் என்ன பண்ணுறது, அவர் வந்து பெரிய ஆளுங்கள் நடுவில் மாட்டிக்கினார். இவர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் போதே வந்து டபிள்யூசி ஏஷரோட இம்பாசிபிள் ட்ராயிங்ஸ்லாம் பார்த்து ரொம்ப வேந்திருப்பார். அதேமாதிரி நம்ம ஒன்று கிரியேட் பண்ணோன்னு சொல்லிட்டு ஒரு இம்பாசிபிளான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் பண்ணுறாரு. அதுக்கு பேர் வந்து பென்ரோஸ் ட்ரையாங்கல்னு பேர் வைக்கிறாரு. அதை வரையறதுக்காக அவர் யாரை பார்த்து வேந்தாரோ டபிள்யூசி எஷரையே சொல்கிறாரு. எஷரும் அந்த இம்பாசிபிள் ட்ரையாங்கலை வரைஞ்சி கொடுக்குறாரு. அதுக்கு பேர் வந்து பென்ரோஸ் ட்ரையாங்கல் இருக்குது. நீங்கள் கூகுள் சர்ச் கண்டிப்பாக போய் பாருங்கள், இப்போவே கூட பாருங்கள் அந்த பாட்காஸ்ட்டை பாஸ் போட்டு நான் அப்படியே ப்ளே ஆகிட்டுருக்கும் போது. அந்த மாதிரி ஒரு இம்பாசிபிள் ஒரு ட்ரையாங்கலை க்ரியேட் பண்ணி வச்சுருப்பார் மேக்ஸுக்காகவே டெடிகேட் பண்ணும் போது முதல்ல. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, 1969 வந்து காஸ்மிக் சென்சார்ஷிப் கன்ஜெக்சர்னு சொல்லிட்டு ஒன்று ஒரு ஈவெண்ட் ஒன்று நடந்திருக்குது. அதே மாதிரி இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இவருக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்களை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறாரு, நிறைய தியரிஸ் வந்து படிச்சிருக்கிறாரு. இதே மாதிரி போயிட்டுருக்குது. அப்போ தான் வந்து அந்த ஸ்பேஸ் டைம் சிங்குலாரிட்டிக்கு ஆர்சின் பாட் வீலர் வந்து பிளாக் ஹோல்னு சொல்லிட்டு ஒரு பேர் வைக்கிறாரு. அது வந்து கிட்டத்தட்ட இந்த நூற்றாண்டையே மாற்ற போகுதுன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியல. அவர் பிளாக் ஹோல்னு சொல்லிட்டு ஆர்சின் பாட் வீலர் தான் பேர் வச்சார். அதுக்கப்புறமா என்ன ஆகுது, இன்னும் நிறைய வந்து அந்த பிளாக் ஹோல்ஸை பற்றி படிக்கும்போது அங்கே அதிகமான எனர்ஜி க்ரியேட் ஆகும்போது குவாசார்ஸ் ஃபார்ம் ஆகிடும்ன்றாங்க. ரொம்ப சயின்டிஃபிக்காக போதோ, சரி மேனேஜ் பண்ணுறேன். குவாசார்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, ஒரு அதிகமான ஒரு எனர்ஜி வந்து ஒரு பிளாக் ஹோலோட சென்டரில் ஃபார்ம் ஆச்சுன்னா பயங்கரமான ஒரு பிளாக் ஹோலாக சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோலாக அது மாறிடுது. அந்த குவாசார் வந்து ஒரு அதோடய வெயிட் வந்து பல பில்லியன் ட்ரில்லியன் சைஸில் இருக்கும், கிலோகிராம்ஸ். அந்த அளவுக்கு ஒரு வெயிட்டான பொருளாக மாதிரி கிராவிடேஷன் கொலாப்ஸை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறோம். அது எல்லா பொருளுமே அதை நோக்கியே போகிற மாதிரி. அதே மாதிரி வந்து 1979 வந்து விரைல் கர்வேச்சர் ஹைபோதசிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஹைபோதசிஸ் பண்ணுறாங்க. அது என்னென்னா ஸ்டடி ஆஃப் அப்சர்வபிள் யூனிவர்ஸ். இந்த பார்க்கக்கூடிய யூனிவர்ஸ், நம்ம இருக்கிற இந்த யூனிவர்ஸ், பக்கத்தில் இருக்கிற இன்னும் நிறைய யூனிவர்ஸ் இருக்குது, நம்மளால் பார்க்கக்கூடிய யூனிவர்ஸில் இருக்கிற இனிஷியலாக இந்த யூனிவர்ஸ் எப்படி உருவாயிருக்கும்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒன் ஆஃப் த சயின்டிஃபிக் ஸ்டேட்மெண்ட்ஸ் இந்த வேர்ல்டு, செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். இந்த செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸும் சரி, இதுதான் வந்து நம்ம இது வரைக்கும் கண்டுபிடிச்ச ஸ்டேட்மெண்ட்ஸ்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் எவர் சயின்டிஃபிக் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் முக்கியமான ஒரு சயின்டிஃபிக் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லலாம். என்ட்ராஃபி, என்ட்ராஃபி ஸ்டேட்மெண்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க. என்ட்ராஃபி ஸ்டேட்மெண்ட் அப்படி என்னடா சொல்லுதுன்னா, ஒரு க்ளோஸ்டு ஸ்பேஸில் வந்து ஒரு ஐசோலேட்டட் ஸ்பேஸில் இருக்கிற ஒரு பொருளோட என்ட்ராஃபி டைம் இன்க்ரீஸ் ஆனால் குறையாது, என்ட்ராஃபி எப்போவுமே குறையாது, என்ட்ராஃபி எப்போவுமே ஏறுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ட்ராஃபினா என்னென்னு கேட்குறீங்களா? என்ட்ராஃபினா ரேண்டம்னஸ்ஸுங்க. அதாவது ஒரு பொருள் வந்து எப்போவுமே பர்ஃபெக்டாக இருக்காது. இந்த பிரபஞ்சத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எந்த பொருளுமே பர்ஃபெக்ட் கிடையாது, நம்மளே பர்ஃபெக்ட் கிடையாது. 99.9% வந்து நம்ம உடம்புல இருக்கிறது காலி ஸ்பேஸ்ன்றாங்க, எலக்ட்ரான்ஸ் அந்த ஷெல்லில் இருக்கிறது ஒரு ஒரு ஆட்டம்லேயும். அதேமாதிரி தான் அதோடய ரேண்டம்னஸ், ஒரு ஒரு பொருள் வந்து ஒரு இடத்துல உட்காராது, அந்த மாதிரி இருக்கிற ஒரு ரேண்டம்னஸ் தான் என்ட்ராஃபி. இந்த என்ட்ராஃபி எப்போவுமே குறையாது, ஏறியும் தான் போகும். நம்ம நான் இப்போது பாட்காஸ்ட் ரெக்கார்ட் பண்ணும்போது கூட என்னால் இந்த யூனிவர்ஸுக்கு ஒரு என்ட்ராஃபி இன்க்ரீஸ் ஆகுது, இதை கேட்கும் போது உங்களுக்கு ஒரு என்ட்ராஃபி இன்க்ரீஸ் ஆகுது, நீங்கள் மூச்சு விட்டீங்க அதனால் என்ட்ராஃபி இன்க்ரீஸ் ஆகுது, என்ன பண்ணாலும் என்ட்ராஃபி இன்க்ரீஸ் ஆகும். அதை தான் வந்து இந்த என்ட்ராஃபி ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பொருள் ஒளியோட வேகத்தில் 999,729,458 மீட்டர் பர் செகண்ட் அந்த ஸ்பீடில் போகும்போது ஒரு பொருள் வந்து கண்டிப்பாக ஒரு ரொட்டேஷனுக்கு உள்ளாகும்னு சொல்லிட்டு பென்ட்ரோஸ் சொல்கிறாரு. தனியாக டெரல்னு சொல்லிட்டு, ஜேம்ஸ் டெரல்னு சொல்லிட்டு இன்னொருத்தனும் சொல்கிறாரு. ஸோ ரெண்டு பேரும் வந்து தனித்தனியாக தான் பண்ணீங்க, இங்கே ரெண்டு பேரும் பார்த்துக்கலான்றதுனால பென்ட்ரோஸ் டெரல் ரொட்டேஷன் சொல்லிட்டு அந்த ரொட்டேஷனுக்கு பேர் வச்சிடறாங்க. 1967 வந்து ட்விஸ்டர் தியரின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணுறாரு. அந்த ட்விஸ்டர் தியரியை ஒரு மினோஸ்கி ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணுறாரு. மினோஸ்கி ஸ்பேஸ்னால் யாருன்னா மினோஸ்கின்னு சொல்லிட்டு, ஹென்ரி மேன் மினோஸ்கின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கிரியேட் பண்ணார். அவர் எதுக்காக கிரியேட் பண்ணார்னா, நம்ம மேக்ஸ்வெல் இருக்கிறார்ல, மேக்ஸ்வெல் வந்து எலக்ட்ரோ மேக்னடிசம்லாம் ஒன்று சொல்லியிருப்பார், உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்பேஸ் டைம் அதில் வந்து ட்ராவல் ஆகிற லைட், அதை வச்சு தான் எலக்ட்ரோ மேக்னடிசம் லாவை வந்து நம்ம மேக்ஸ்வெல் சொல்லியிருப்பார். மேக்ஸ்வெல் வந்து இதை சொன்னதுக்காக அது ட்ராவல் ஆகிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறேன், அதுக்கு மினோஸ்கி ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு என் பேரையே வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சார். இவர் இதை வைக்கிறதுக்கு முக்கியமான காரணம், எயின்ஸ்டைன் வந்து கிராவிடேஷன் வந்து 4வது ஒரு டைமென்ஷனில் போகுதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பார். அதனால் கிராவிடேஷன் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த ஃபேப்ரிக் டைம் ஸ்பேஸ் ஃபேப்ரிக் பற்றி பேசியிருப்பாங்கள, அந்த மாதிரி போகுது. அப்போ வந்து இது எப்படி லைட் எப்படி போகுதுன்னா, அது தனியாக ஒரு ஸ்பேஸில் போகுது, மினாஸ்கி ஸ்பேஸில் போகுதுன்னு சொல்லி மினாஸ்கி சொல்லிட்டார். அந்த மாதிரி அந்த ட்விஸ்டட் தியரி என்ன சொல்லுதுன்னா, இவர் கிரியேட் பண்ண ட்விஸ்டட் தியரி ஒரு ஸ்பேஸ், ஒரு 3D ப்ளஸ் 100 டைமென்ஷன், அதில் வந்து மாதிரி ஒரு யூக்ளிடியன் ஸ்பேஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. யூக்ளிடியன் ஸ்பேஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம பார்க்கக்கூடிய முன்னாடி சைடு மேலே இது மூணு தான், 3 டைமென்ஷன். இந்த 3 டைமென்ஷனோடு 100 டைமென்ஷனை சேர்த்துக்கிறாங்க. அந்த ஒரு ஸ்பேஸில் வந்து மாஸ்லெஸ்ஸான ஒரு பார்ட்டிகல்ஸ் வந்து ஸ்பின் ஆகினே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மாஸ்லெஸ்ஸானால் ரொம்ப 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 ஃபோட்டானோட ரொம்ப சின்ன பார்ட்டிகல்ஸ், சுத்தமாக மாஸே கிடையாது, அந்த மாதிரி ஒரு பார்ட்டிகல் ஸ்பின் ஆகிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு பென்ட்ரோஸ் சொல்கிறாரு. அதுக்கு தான் ட்விஸ்டர் தியரின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 1974 வந்து பென்ட்ரோஸ் ஸ்டைல் திங்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அது என்னென்னா ரெண்டு டைல்ஸ் நம்ம தரைக்கு போகிறோம்ல அதே டைல்ஸ் தான், அதே மாதிரி ஒரு டைல்ஸ். அந்த டைல்ஸ் வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கப்படும் ஒரு பிளேனில், அதுக்கு பேர் தான் டைலிங்னு சொல்லிட்டு பேர். அந்த மாதிரி அடுக்கிறாங்க. அந்த மாதிரி அடுக்கும் போது நான் பீரியாடிக்கலாகவும் அதை அடுக்க முடியுன்றாங்க. அப்போ தான் 5-fold ரொட்டேஷனல் ஜாமெட்ரின்னு சொல்லிட்டு ஒன்று இன்ட்ரடியூஸ் ஆகுது. இதை வந்து 74 இவர் சொன்னார். 84 10 வருஷம் கழிச்சு தான் ஸ்பேஸில் வந்து இந்த மாதிரி இதே மாதிரி குவாசி கிறிஸ்டல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. 2004 வந்து ரோட் டு ரியாலிட்டின்னு சொல்லிட்டு ஒரு புக் ஒன்றை வந்து எழுதியிருப்பார். அந்த புக்கில் வந்து இது வரைக்கும் இருந்த முக்கியமான ஃபிசிக்ஸ் லாஸையும் அந்த ஃபிசிக்ஸ் லாஸுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய மேத்தமெட்டிக்ஸையும் வந்து எழுதியிருப்பார். அதில் அந்த புக்கை வந்து நீங்கள் கூட இப்போ கூட படிக்கலாம், இபுக் அமேசான் இபுக்கில் அவைலபிளாக இருக்குது. நானும் வந்து அதை படிக்க ஆரம்பித்தேன், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் அந்த மேக்ஸ்லாம் பார்த்துட்டு. ஓரளவுக்கு அவரோட கான்செப்ட்ஸையும் சிலதில் அந்த புக்கில் எழுதியிருப்பார், நீங்கள் வந்து அந்த புக்கை படித்து பார்க்கலாம். ஒரு வேலை இல்லைன்னா நான் அந்த புக்கை படிச்சுட்டு இருக்கேன், கண்டிப்பாக அதை படிச்சுட்டு அதில் என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாட்காஸ்ட்டு கொஞ்சம் நாள் கொஞ்சம் மாதங்கள் கழித்து கண்டிப்பாக போடுவேன் ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்படியே போகுது. 2010 வந்து ஒரு உலகத்தில் எல்லோரும் திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. வில்கின்சன் மைக்ரோவேவ் அனிசோட்ரஃபி ரிப்போர்ட்னு சொல்லிட்டு ஒன்று வருது, ஒரு ப்ரோப் ஒரு சேட்டலைட். அது வந்து ஸ்பேஸ் டைமில் வந்து ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸை கண்டுபிடிக்குது இந்த யூனிவர்ஸில். கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு வட்டத்தை போட்டுக்கணும், ஒரு சர்க்கிளில் போட்டுக்கணுந்தீங்கன்னா அது ஒரு மாதிரி சின்னதாக ஆகிட்டே போகிற மாதிரி. இந்த எடி கரண்ட்ஸ்லாம் பற்றி பார்த்துருப்போம் பாருங்களேன், ஒரு தட்டையான ஒரு கனெக்டரில் வந்து நம்ம ஆல்டர்னேட்டிங் கரண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ராஸ் பண்ணும்போது அது எப்படி ஒரு அந்த கரண்ட்டு போக வழி இல்லாமல் ஒரு சர்க்கிளாக உள்ளே போகிற மாதிரி ஒரு சர்க்கிளாக கிரியேட்டாக இருக்கும், அதான் கான்சென்ட்ரிக் சர்க்கிள். அந்த மாதிரி கான்சென்ட்ரிக் சர்க்கிள்லாம் இருக்குது. அதை வச்சு ஒரு தியரி என்ன சொல்கிறாருன்னா, பிக் பேங்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது, அது வரைக்கும் பார்த்துருந்தவங்க கண்ணுக்கு முன்னாடி. ஆனால் அப்போ தான் அவர் சொல்கிறாரு, இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீவியஸான ஒரு யூனிவர்ஸ் இருந்ததுன்னு சொல்லிட்டு எல்லோரும் ஷாக் ஆகுறாங்க. ப்ரீவியஸ் யூனிவர்ஸா, அது எப்படி வந்தது சொல்லிட்டு. அப்போ தான் 2010 வந்து சைக்கிள்ஸ் ஆஃப் டைம்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதுறாரு. அதில் தான் இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் யூனிவர்ஸ் இருந்துருக்கும், இந்த டைம் லைன்ஸ் வந்து சர்க்குலேட் ஆகிட்டே இருக்குது, அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. மக்கள் வந்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க, என்ன இது சொல்லிட்டு. அதாவது அந்த புக்கில் அவர் என்ன தெளிவாக பேசுகிறாருன்னா, பிக் பேங்னு சொல்லிட்டு ஒன்று நடந்தது, அதில் டவுட்டே கிடையாது. அந்த பிக் பேங் நடக்கும் போது அந்த பிக் பேங் ரொம்ப ஸ்மூத்தாக நடந்திருக்கு. அதுக்கு வந்து ஏன்ஷியனோட ஃபீல்டு ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி அவர் சொல்கிறாரு. ஒருவேளை அந்த பிக் பேங் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக நடந்ததுன்னா ப்ரீவியஸ் யூனிவர்ஸ் கண்டிப்பாக தப்பிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. பிக் பேங் நடந்ததுக்கப்புறமா தான் நம்ம யூனிவர்ஸ் உருவாச்சு, அதில் நோ டவுட். அதை நீங்கள் தயவு செஞ்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. ஆனால் ப்ரீவியஸ் யூனிவர்ஸ் வந்து பிக் பேங் நடக்கும் போது தப்பிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து அவர் சொல்கிறாரு. நம்ம வந்து அது மட்டும் இல்லாமல் பிக் பேங் ஒரு சிங்குலாரிட்டியாக நம்ம பார்க்குறோம். அதுக்கு வந்து என்ன சொல்கிறாருன்னா, நம்ம பிக் பேங் ஒரு சிங்குலாரிட்டியாக பார்க்குற மாதிரி பிளாக் ஹோல் இருக்குது. பிளாக் ஹோல் ஈவெண்ட் அரிசான்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் நடக்கும். அது ஒன்றும் கிடையாது, அது நம்மளை எந்த விதத்துலேயும் அஃபெக்ட் பண்ண போகிறது இல்லை. ஈவெண்ட் அரிசான்னா அதான், ஈவெண்ட் அரிசான்னா அப்சர்வர் அஃபெக்ட் பண்ணாமல் நடக்கிற ஒரு ஈவெண்ட் தான் ஈவெண்ட் அரிசான். அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டாக நம்ம ரெண்டுத்துலேயும் இருக்கிற ஒரு சிங்குலாரிட்டி எடுத்துக்கிறோன்னா, கோஆர்டினேட் ஸ்பேஸை நம்ம மாற்றும் போது, அதாவது எக்ஸ்ஒய் கோஆர்டினேட்ஸ், அதான் கோஆர்டினேட் ஸ்பேஸ், அதை நம்ம மாற்றும் போது கண்டிப்பாக வந்து அந்த சிங்குலாரிட்டி ரிமூவ் ஆகிடும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சிங்குலாரிட்டியை போட்டு அரைச்சி தள்ளின வீலர் டேவிட் ஈக்குவேஷனை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணால் டைம் ரொம்ப அஃபெக்ட் ஆகுது, டைம் வச்சு நல்லா விளையாடி இருப்பாங்க அந்த ஈக்குவேஷனில். ஸோ அதை யூஸ் பண்ண இல்லாமல் ஏன்ஸ்டைன், மேக்ஸ்வெல், டிராக் இவங்க மூணு பேராலேயே இவங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கிரியேட் பண்ணி வச்சு உருவாக்கின ஈக்குவேஷனை யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த சிங்குலாரிட்டி பற்றி படிக்கிறதுக்கு. பென்ட்ராஸ் வந்து அவரோட தியரி பற்றி சொல்ல ஆரம்பிக்கும் போது கூட அவர் குவாண்டம் மெக்கானிக்ஸையும் நம்மளும் ஏன்ஸ்டைன் கிரியேட் பண்ண ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியும் மெர்ஜ் பண்ணி ஒரு தியரி ஒன்று கிரியேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்துட்டோன்னா கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு புது தியரியே ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு இன்டர்ப்ரிட்டேஷன் நடக்குது. அப்போ தான் வந்து அவர் சொல்கிறாரு, சூப்பர் போசிஷன் பிரின்சிபிள் படி தான் வந்து குவாண்டம் செட் இருக்கும். இது ரெண்டும் பற்றி நம்ம படிக்கும் போது சூப்பர் போசிஷன் பிரின்சிபிள்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்து இதை பண்ணிட்டுருக்கிறேன், பாட்காஸ்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கிறேன். இப்போது வந்து இதை நான் டெலிட்டும் பண்ணலாம், இல்லை வந்து இதை அப்படியே போட்டு உங்களுக்கு பப்ளிஷும் பண்ணலாம்னு சொல்லிட்டு எனக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குதுன்னா, நான் இது ரெண்டுத்தையும் நடுவில் யோசிச்சுட்டு இருக்கும்போது சூப்பர் போசிஷன் பிரின்சிபிள் படி நான் இதை டெலிட்டும் பண்ணிடலாம், இதை நான் பப்ளிஷும் பண்ணிருக்கிறேன்னு சொல்லிட்டு ஆகும். இந்த டைம் லைன் மெர்ஜ் ஆகிற மாதிரி காட்டியிருப்பாங்க டார்க்கில், நீங்கள் அதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் போசிஷன் பிரின்சிபிள் பற்றி தெளிவாக ஒரு ஐடியா வந்திருக்கும். அதை தான் இவர் சொல்கிறாரு. என்றைக்காவது யோசிச்சிருக்கிறீங்களா, ஒரு பிக் பேங்க்லேருந்து தான் அந்த யூனிவர்ஸ் வருதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து எப்படி எல்லா பொருளுக்கும் கான்ஷியஸ் இல்லை, நம்ம எல்லோரும் கான்ஷியஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த கான்ஷியஸை பற்றி ஃபிசிக்கல் டேர்ம்ஸில் வந்து நம்ம பென்ட்ரோஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பார். என்னென்னா வந்து எல்லா விஷயத்துக்கும் வந்து கான்ஷியஸ் இருக்கிறது இல்லை, நமக்கு தான் கான்ஷியஸ் இருக்குது. ஸ்பேஸ்லேருந்து வர வேவ்ஸை வந்து நம்ம மூளை வந்து ஹார்னஸ் பண்ண சான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதை தான் வந்து டெஸ்லாவும் சொன்னார், நான் வந்து ஒரு சின்ன ரிசீவர் தான், அங்கே ஒரு பெரிய சோர்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அவர் சொல்லும் போது அதை யாருமே கேட்கல, ஆனால் பென்ட்ரோ சொல்லும் போது ஓ அப்படியான்னு சொல்லிட்டு மக்கள் சொன்னாங்க. அது ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஒரு டெஸ்லா பற்றி பேசும்போது இந்த மாதிரி நிறைய விஷயம் வரதான் செய்யும், அவர் நிறைய பேசியிருப்பார். அந்த மாதிரி சொல்லும் போது வந்து ஃபிசிக்கல் டேர்ம்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா கிளாசிக்கல் ஃபிசிக்ஸையும் குவாண்டம் மெக்கானிக்ஸையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணணுன்றாங்க. எப்படின்னா நம்ம ஆலன் டியூரிங் நல்லா தெரியும், இன்டிமிடேஷன் கேம் பார்த்துருந்தீங்கன்னா, அந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆலன் டியூரிங் பற்றி தெரிஞ்சிருக்கும். மேத்தமெட்டிஷியன், வெல் நோன் மேத்தமெட்டிஷியன். அவரோட ஒரு சிஸ்டம் ஆலன் டியூரிங்ஸ் ஹால்ட்டிங் சிஸ்டம்னு சொல்லிட்டு, அதை பற்றி பார்த்துருவோம். அதை வச்சு தான் வந்து இவர் அதை ப்ரூவ் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஒரு தியரி ஒன்று சொல்கிறாரு ப்ரூவ் பண்ணல. என்னென்னா வந்து இப்போது ஒரு மிஷின் இருக்குது, ஒரு மிஷின் வந்து ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆன் பண்ணனா அந்த மிஷின் போகும், ஆஃப் பண்ணிட்டேன்னா அந்த மிஷின் ஆஃப் ஆகிடும், ஹால்ட் ஆகிடும். ஹால்ட்டிங் அதாவது ஆன் பண்ணால் ஆல்ட் ஆகும், ஐ மீன் ஆல்ட் ஆகாது, ஆஃப் பண்ணால் ஆல்ட் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு மிஷின் இருக்குதுன்னா இதை நான் எந்த விதமான ஒரு அல்காரிதமும் இதுக்கு வந்து சொல்ல முடியாது. ஸோ இது வந்து நான் அல்காரிதமிக் ப்ராசஸ். அதேமாரி தான் நம்மளும் வந்து நான் அல்காரிதமிக் ப்ராசஸ் வழியாக தான் நம்மளோட கான்ஷியஸ் அதாவது நம்மளோட விழிப்புணர்வும் வேலை செய்யுதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் கம்ப்யூட்டர்ஸால் அந்த கான்ஷியஸ்னஸ்ஸை அடைய முடியல, அந்த இன்டெலிஜென்ஸ் லெவலை சொல்லிட்டு. நம்ம தான் வந்து கம்ப்யூட்டரோட கண்டிப்பாக மேலானவங்க, அதில் டவுட்டே இல்லை. கம்ப்யூட்டர் என்ன தான் இருந்தாலும் நம்மளால் கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு ஆப்ஜெக்ட்ஸ், நம்மளோட வேலையை வந்து சிறப்பாக செய்யறதுக்காகவும் நமக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கணுன்றதுக்காகவும். எந்த வகையிலையும் கம்ப்யூட்டர்ஸ் வந்து நம்மளோட ஒரு மனுஷனோட பெரியாளாக இருந்துருக்கூடாது, இருக்காது. அப்போ தான் நம்ம ராஜர் பென்ரோஸ் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. கான்ஷியஸ்னஸ் வந்து எப்படி வருதுன்னா, குவாண்டம் மெக்கானிக்ஸோடைய எஃபெக்ட், அதாவது மைக்ரோ டியூபிள்ஸில் குவாண்டம் மெக்கானிக்ஸோட எஃபெக்ட்னால தான் நம்மளுக்கு வந்து விழிப்புணர்வு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இவங்க இவரும் இன்னொருத்தரும் சேர்ந்துக்கிட்டு வந்து நிறைய இந்த மாதிரி கான்ஷியஸ்னஸ் பற்றி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி நிறைய டாபிக் பேசியிருப்பாங்க, நிறைய தியரி. அது நிறைய பேர் வந்து பயங்கரமாக வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க, அது எல்லாத்துக்கும் இவங்களும் ரிப்ளைவும் பண்ணாங்க. இதே மாதிரி அந்த கான்ஷியஸ்னஸ் வந்து எடுத்தோம்னாலே அது ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு கான்ட்ரவர்சியில் தான் போய் நிற்குது. கான்ஷியஸ் நம்ம எல்லோரும் வந்து எப்படி வந்து விழிப்புணர்வோடு இருக்கோம், நம்ம எல்லாருக்கும் எப்படி உயிர் இருக்குது, அதுதான் வந்து ஒரு பெரிய உலகத்துலேயே ஒரு பில்லியன் ட்ரில்லியன் டாலர் க்வெஸ்சன் அது கிட்டத்தட்ட. அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், நம்மளோட பிரெயினுக்கு அந்தளவுக்கு கெப்பாசிட்டி இல்லைன்னு சொல்கிறாங்க. சிலர் நம்ம இன்னும் அந்த கெப்பாசிட்டியை அட்டைன் பண்ணலன்னு சொல்கிறாங்க. ஓ, எனக்கே உண்மையிலேயே தலை சூத்திர மாதிரி தான் இருக்குது இந்த கான்சியஸ்னஸ் பற்றி பேசும்போது. நம்ம எல்லாருக்கும் எப்படி தான் உயிர் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒரு கிரியேட்டர் தியரி சொல்லுவாங்க, நிறைய பேர் வந்து இன்னும் நிறைய ஒரு பல ஊர்வண்டி தியரி இருக்குது கிட்டத்தட்ட. ஸ்டீவன் ஹாக்கிங்ஸ் ஒரு மாதிரி சொல்லுவாங்க, டெஸ்லா ஒரு மாதிரி சொல்லியிருப்பார், எயின்ஸ்டைன் வேறு மாதிரி ஒரு பிலீஃப் வச்சுருந்தார். ஒரு ஒருத்தருக்கும் இந்த கான்ஷியஸ்னஸ், லைஃப், பிக் பேங் இதெல்லாத்தையும் பற்றி ஒரு தனியான ஒரு தியரி இருக்கும். ஆனால் கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு நாள் இந்த கட்டில் இருக்கிற எல்லாம் முடிச்சிங்களோ அவுக்கப்பட்டு நமக்கு ஒரிஜினலான நாலேஜ் நமக்கு வரும்னு சொல்லிட்டு நம்புவோம். இவருக்கு வந்து முன்னாடியே வந்து உல்ஃப் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு ஃபிசிக்ஸில் ஒரு ப்ரைஸ் ஒன்று கொடுப்பாங்க, அது ஃபிசிக்ஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரைஸஸ். அது வந்து இவருக்கும் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸுக்கும் பகிர்ந்து தரப்பட்டது. ராஜர் பென்ரோஸும் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸும் அந்த பண்ண தியரம்காக, பிளாக் ஹோல் தியரம்காக. அப்புறமா என்னாச்சு, ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் வந்து நோபல் ப்ரைஸ் தரல. இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 89 வயசு அவருக்கு. அவருக்கு எப்போயோ கொடுத்துருக்க வேண்டிய நோபல் ப்ரைஸை இப்போ தான் கொடுத்தாங்க. அவர் மனசு உடஞ்சி போல வெயிட் பண்ணார், வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தார். அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஃபிசிக்ஸுக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் குவாண்டம் பயாலஜின்னு சொல்லிட்டு இன்னொன்று ஒன்று இருக்குது, அது ஒரு தெரியாது கிட்டத்தட்ட, அது ஒரு தனி டிபார்ட்மெண்ட். அதுலேயும் கான்சியஸ்னஸ் பற்றி நிறைய இம்பார்ட்டண்டான ஒரு ஃபேக்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு டைம் இருந்தால் போயிட்டு குவாண்டம் பயாலஜி அந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதையும் பற்றி நீங்கள் வந்து சர்ச் பண்ணி படித்து பார்க்கலாம். இந்த பாட்காஸ்ட்டில் சொன்ன எல்லா சயின்டிஃபிக் டேர்ம்ஸும் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கலாம், நீங்கள் எல்லாத்தையும் வந்து பொறுமையாக நிறுத்தி நிதானமாக கூகுள் பண்ணி பார்த்துங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு எல்லா சயின்டிஃபிக் டேர்ம்ஸையும் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதோட க்ரெடிபிலிட்டி ஓரளவுக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். விக்கிபீடியாவை பார்த்து படிச்சுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு யாரும் நினச்சிக்க வேண்டாம். இதை பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு, வழக்கமாக வந்து 15 மினிட்ஸில் பண்ணுருவேன் ஒரு பாட்காஸ்ட் பண்ணுறேன்னா, இது கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour அதுக்கு மேலேயே ஆகிடுச்சு. வெளில வர பயங்கரமாக மழை காட்டு காட்டுன்னு காட்டிட்டு இருக்குது. ஹோப் இந்த பாட்காஸ்ட்டில் எங்கேயுமே வந்து அன்ஈஸியான சவுண்ட்ஸ் எங்கேயும் கேட்டிருக்காதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ராஜர் பென்ரோஸோட கதை வந்து ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு மாரலில் ஒன்று சொல்லியிருக்கலாம், இல்லை சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸை நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க. கிட்டத்தட்ட நான் ஃபுல்லாக சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் தான் பேசியிருக்கிறேன்னு நினைக்கிறேன் இந்த பாட்காஸ்ட்டில். இதே மாதிரி ஒரு நல்ல பாட்காஸ்ட்டில் உங்களை திருப்பி பார்க்குறேன். ட்ரூ ஜீனியஸ் இதோட முடியுது, அதாவது சீசன் 2. சீசன் 1 நீங்கள் நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துருப்பீங்க, அதேமாதிரி சீசன் 2 நல்ல சப்போர்ட் கொடுத்துருக்குறீங்க. இப்போ வரைக்கும் சீசன் 3 கண்டிப்பாக வருங்க, அதை நிறுத்துகிற ஐடியாவில் இல்லை. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து சயின்ஸ் ஃபேக்ட்ஸும் இன்னும் நிறைய சயின்ஸ் பற்றி அதிகமாக பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த சீசனில். ஒரு பயாலஜிஸ்ட், ஒரு கெமிஸ்ட், ஒரு ஃபிசிஸ்ட், இப்போ ஒரு ஃபிசிஸ்ட், அடுத்த சீசன் ஆரம்பிக்கும் போது ஃபுல்லாக சயின்ஸை பற்றி பேசணும்னு சொல்கிறது கண்டிப்பாக தெரில. ஏன்னா ஜீனியஸ் எல்லா ஃபீல்ட்ஸ்லையுமே இருக்கிறாங்க, அவங்க எல்லோரும் பற்றியும் கண்டிப்பாக பேசணும், யாரும் பயப்பட தேவையில்ல. இந்த பாட்காஸ்ட்டை வந்து சயின்ஸ் வெறியவங்களுக்கும் ஃபிசிக்ஸ் பற்றி அதிகமாக தெரிஞ்ச நர்ட்ஸுக்கும் ஃபிசிக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சும்மா இருக்கிறவங்களுக்கும் அனுப்பிச்சி விடுங்க, கண்டிப்பாக அவங்க கேட்கட்டும். இதுக்கு மேலே எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. பாய்.